எஸ்தர் அத்தியாயம் 1. இந்திய தேசம் முதல் கூஷ் தேசம் வரை உள்ள 127 நாடுகளையும் அரசாட்சி செய்த அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது, ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருந்தான். அவனுடைய அரசாட்சியின் 3 வருடத்திலே தன்னுடைய அதிகாரிகளுக்கும் வேலைக்காரர்களுக்கும் விருந்தளித்தான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களிலுள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் ஆளுநர்களும் பிரபுக்களும் அவனுடைய சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன்னுடைய ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய மகத்துவத்தின் மகிமையான பெருமைகளையும் 180 நாட்கள் வரையும் காண்பித்துக் கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் வரை உள்ள எல்லா மக்களுக்கும் ராஜ அரண்மனையைச் சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாட்கள் விருந்தளித்தான். அங்கே வெண்கல தூண்களின் மேலே உள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீளமுமாகிய தொங்கு திரைகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தளவரிசையின் மேல் பொற் சரிகையும் வெள்ளிச் சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட பலவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சை ரசம் ராஜாவின் கொடைத்தன்மைக்கு ஏற்றவாறு பரிபூர்ணமாக பரிமாறப்பட்டது. அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன்னுடைய அரண்மனையின் பெரிய மனிதர்களுக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியால் முறைப்படி குடித்தார்கள். ஒருவனும் கட்டாயப்படுத்தவில்லை. ராணியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே பெண்களுக்கு ஒரு விருந்தளித்தாள். 7 நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் சந்தோஷமாக இருக்கும் போது பேரழகியாயிருந்த ராணியாகிய வஸ்தியின் அழகை மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் காண்பிப்பதற்காக ராஜ கிரீடம் அணிந்தவளாக அவளை தனக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் பணிவிடை செய்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் ராஜா கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராணியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே எரிச்சல் அடைந்தான். அந்த சமயத்தில் ராஜ சமூகத்தில் இருக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதன்மை ஆசனங்களில் உட்காருகிறவர்களுமான கர்ஷேனா, சேதார், அத்மாதா, தர்ஷிஸ் மேரேஸ், மர்சேனா, மெபுகான் என்னும் பெர்சியர்கள், மேதியர்களுடைய 7 பிரபுக்களும் அவன் அருகில் இருந்தார்கள். ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடம் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால செயல்பாடுகளை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, ராஜாவாகிய அகாஸ்வேரு அதிகாரிகளின் மூலமாக சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராணியாகிய வஸ்தி செய்யாமற் போனதினால் தேசத்தின் சட்டப்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்பொழுது மெபுகான் ராஜாவிற்கும் பிரபுக்களுக்கும் முன்னே மறுமொழியாக, ராணியாகிய வஸ்தி ராஜாவிற்கு மட்டுமல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய எல்லா நாடுகளிலும் உள்ள எல்லா பிரபுக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராணியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வரச் சொன்னபோது அவள் வரமாட்டேன் என்று சொன்ன செய்தி எல்லா பெண்களுக்கும் தெரிய வந்தால் அவர்களும் தங்களுடைய கணவன்களை தங்களுடைய பார்வையில் அற்பமாக நினைப்பார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் பெண்கள் ராணியின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவிற்கு விருப்பமாக இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை விட சிறந்த மற்றொரு பெண்ணுக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை அனுப்பி அது மீறப்படாதபடி பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேசத்தின் சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்படி ராஜா முடிவெடுத்த காரியம் தமது ராஜ்யமெங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் வரையுள்ள எல்லா பெண்களும் தங்கள் கணவன்களை மதிப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை ராஜாவிற்கும் பிரபுக்களுக்கும் நலமாக தோன்றியதால் ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த கணவனும் தன்னுடைய வீட்டிற்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றும், இதை அந்தந்த மக்களுடைய மொழியிலே அறிவிக்கப்பட வேண்டும் என்றும், அந்தந்த நாட்டில் வழங்குகிற சொந்த எழுத்திலும் அந்தந்த தேசத்தில் பேசுகிற மொழிகளிலும் ராஜாவின் எல்லா நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். எஸ்தர் அத்தியாயம் 10. ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் மத்திய தரைக்கடலில் உள்ள தீவுகளின் மேலும் வரியை ஏற்படுத்தினான். பலமும் வல்லமையுமான அவனுடைய எல்லா செயல்களும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் மகத்துவமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதாக இருந்தவனும் யூதர்களுக்குள் பெரியவனும் தன்னுடைய திரளான சகோதரர்களுக்கு பிரியமானவனுமாக இருந்ததும் அன்றி தன்னுடைய மக்களுடைய நன்மையை தேடி தன்னுடைய மக்களுக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாக இருந்தான். எஸ்தர் அத்தியாயம் 2. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் கோபம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவிற்கு பணிவிடை செய்கிற அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை நோக்கி, அழகாக இருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் பொறுப்பாளர்களை வைக்க வேண்டும். இவர்கள் அழகாக இருக்கிற எல்லா கன்னிப்பெண்களையும் ஒன்று கூட்டி சுசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்திற்கு அழைத்து வந்து பெண்களை காவல் காக்கிற ராஜாவின் அதிகாரியாகிய ஏகாயினிடம் ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய அலங்கரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ராணியாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவிற்கு நலமாக தோன்றியபடியால் அப்படியே செய்தான். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் மகன் சீமேயினுடைய மகனாகிய யாவியரின் மகன் மொர்தகா என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிறபோது அவனோடு எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாக இருந்தான். அவன் தன்னுடைய சிறிய தகப்பனின் மகளாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் அழகும் விரும்பத்தக்கவளுமாக இருந்தாள். அவளுடைய தகப்பனும் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன்னுடைய மகளாக எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரபலமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலுள்ள ஏகாயினிடத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு பெண்களை காவல் காக்கிற ஏகாயினிடம் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவனுடைய பார்வைக்கு நன்றாக இருந்ததால் அவளுக்கு அவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுடைய அலங்கரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 பணிப்பெண்களை அவளுக்கு நியமித்து கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவளுடைய பணிப்பெண்களையும் வைத்தான். எஸ்தரோ தன்னுடைய மக்களையும் தன்னுடைய உறவினர்களையும் அறிவிக்காமல் இருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் தினந்தோறும் கன்னி மாடத்துக்கு முற்றத்திற்கு முன்பாக உலாவுவான். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதங்கள் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதங்கள் வாசனை பொருட்களாலும் பெண்களுக்குரிய மற்ற அலங்கரிப்புகளினாலும் அலங்கரிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இப்படியாக பெண்களின் முறையின்படி 12 மாதங்களாக செய்து முடித்த பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவிடம் வர அவளவளுடைய முறை வருகிற போது இப்படி அலங்கரிக்கப்பட்ட பெண் ராஜாவிடம் போவாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவைகளை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். மாலையில் அவள் உள்ளே போய் காலையில் பிடித்த பெண்களை காவல் காக்கிற ராஜாவின் அதிகாரியாகிய சாஸ்காசுடைய பொறுப்பில் இருக்கிற பெண்களின் 2 மாடத்திற்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைக்கும் வரை அவள் ஒருபோதும் ராஜாவிடம் போகக்கூடாது. மொர்தெகாய் தனக்கு மகளாய் ஏற்றுக்கொண்டவளும் அவனுடைய சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் மகளுமான எஸ்தர் ராஜாவிடம் போவதற்கு முறை வந்தபோது அவள் பெண்களை காவல் காக்கிற ராஜாவின் அதிகாரியாகிய ஏகாய் நியமித்த காரியத்தை தவிர வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லோருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7 வருடம் தேபேத் மாதமாகிய 10 மாதத்திலே அரண்மனைக்கு ராஜாவிடம் அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா எல்லா பெண்களையும் விட எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எல்லா கன்னி பெண்களையும் விட அவளுக்கு ராஜாவிற்கு முன்பாக அதிக தயவும் இரக்கமும் கிடைத்தது. ஆகையால் ராஜா ராஜகிரீடத்தை அவளுடைய தலையின் மேல் வைத்து அவளை வஸ்தின் இடத்தில் பட்டத்து ராணியாக்கினான். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கும் கரிசனையோடு வரி விலக்கு உண்டாக்கி தன்னுடைய கொடைத்தன்மைக்கு ஏற்றவாறு வெகுமானங்களை கொடுத்தான். இரண்டாம் முறை கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன்னுடைய உறவினர்களையும் தன்னுடைய மக்களையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாயிடம் வளரும் போது அவனுடைய சொல்லை கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவனுடைய சொல்லை கேட்டு நடந்து வந்தாள். அந்த நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு வாசல் காவலாளிகள் பிக்தானாவும் தேரேசும் கடும் கோபத்துடன் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு தீங்கு செய்ய வாய்ப்பை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததால் அவன் அதை ராணியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவிற்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது உண்மை என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தர் அத்தியாயம் 3. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மேதாத்தாவின் மகனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய அதிகாரத்தின் ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் வேலைக்காரர்கள் எல்லோரும் ஆமானுக்கு முன்பாக முழங்காலிட்டு வணங்கி வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனுக்கு முன்பாக முழங்காலிடவும் இல்லை, வணங்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் வேலைக்காரர்கள் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனிடம் சொல்லியும் அவன் தங்களுடைய வார்த்தையை கேட்காத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்ப்பதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தனக்கு முன்பாக முழங்காலிட்டு வணங்காததைக் கண்டபோது கடும் கோபம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயை மட்டும் கொல்லுவது அவனுக்கு அற்பமான காரியமாக இருந்தது. மொர்தெகாயின் மக்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் மக்களாகிய யூதர்களை எல்லாம் அழிக்க அவன் திட்டம் தீட்டினான். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12 வருட ஆட்சியின் நிசான் மாதமாகிய 1 மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு யூதர்களை அழிக்கும் திட்டத்திற்கு எந்த நாள் எந்த மாதம் என்று அறிய போடப்பட்டது. ஆதார் ஏப்ரல் மாதமான 12 மாதத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் எல்லா நாடுகளிலும் உள்ள மக்களுக்குள்ளே ஒருவித மக்கள் சிதறி பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் எல்லா மக்களுடைய வழக்கங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுவது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவிற்கு நியாயமல்ல. ராஜாவிற்கு விருப்பம் இருந்தால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கருவூலத்தில் கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி ராஜாவின் காரியத்தில் பொறுப்பாய் உள்ளவனுடைய கையில் கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா தன்னுடைய கையில் இருக்கிற தன்னுடைய மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அம்மேதாத்தாவின் மகனும் யூதர்களின் எதிரியுமாகிய ஆமானிடம் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த மக்களுக்கு உன்னுடைய விருப்பப்படி செய்யலாம் என்றான். 13 தேதியிலே ராஜாவின் எழுத்தர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் எல்லா வகையான மக்களின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் எழுத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் மொழிகளிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஆதார் மாதமான 12 தேதியாகிய ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் பெண்கள் ஆகிய எல்லா யூதர்களையும் கொன்று அழிக்கவும் அவர்களை நொறுக்கவும் தபால்காரர்கள் கையில் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று எல்லா மக்களுக்கும் கூறி அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் தெரியப்படுத்தப்பட்டது. அந்த தபால்காரர்கள் ராஜாவின் உத்தரவினால் விரைவாக புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சுசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சுசான் நகரம் கலங்கியது. எஸ்தர் அத்தியாயம் 4. நடந்த எல்லாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது, மொர்தெகாய் தன்னுடைய ஆடைகளை கிழித்து சணல் ஆடை அணிந்து சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள உரத்த சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் வரை வந்தான். சணலாடை அணிந்தவனாக ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் நுழைய ஒருவனுக்கும் அனுமதி இல்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் யூதர்களுள்ள பகுதிகளில் பெரிய துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் சணலாடை அணிந்து சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் இளம் பெண்களும் அவளுடைய பணிவிடைக்காரர்களும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராணி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்திருந்த சணலாடையை எடுத்து போட்டு அவனுக்கு அணிந்து கொள்ள ஆடைகளை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான். அப்பொழுது எஸ்தர் தன்னுடைய பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய அதிகாரிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைத்து, காரியம் என்ன, அதன் காரணம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயிடம் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டணத்து வீதியில் இருக்கிற மொர்தெகாயிடம் புறப்பட்டு போனான். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும், யூதர்களை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கருவூலத்திற்கு எண்ணிக் கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அல்லாமல், யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடம் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் தைரியமாக ராஜாவிடம் போய் அவனிடம் தன்னுடைய மக்களுக்காக விண்ணப்பம் செய்யவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஆத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகிடம் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவிடம் வந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு நேராக ராஜா பொற் செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு சட்டம் உண்டு. இது ராஜாவின் எல்லா வேலைக்காரர்களுக்கும் ராஜாவுடைய நாடுகளில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாட்களாக ராஜாவிடம் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பச் சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்ப முடியாமல் இருக்கும் போது நீ தப்புவாய் என்று உன்னுடைய மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு உதவியும் விடுதலையும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர்களை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாட்கள் இரவும் பகலும் சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருந்து எனக்காக உபவாசம் இருங்கள். நானும் என்னுடைய பணிவிடை பெண்களும் உபவாசம் இருப்போம். இப்படியே சட்டத்தை மீறி ராஜாவிடம் போவேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு சொன்னபடி எல்லாம் செய்தான். எஸ்தர் அத்தியாயம் 5. 3 நாளிலே எஸ்தர் ராஜவுடை அணிந்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா இருக்கும் இடத்திற்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொழு மண்டபத்தில் சிங்காசனத்திலே அமர்ந்திருந்தான். ராஜா ராணியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவனுடைய கண்களில் தயவு கிடைத்ததால் ராஜா தன்னுடைய கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தரிடம் நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் அருகே வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராணியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவிற்கு விருப்பமானால், நான் தங்களுக்கு செய்த விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொன்னபடியே செய்ய ஆமானை விரைவாக வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சை ரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை பார்த்து, உன்னுடைய வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அதற்கு எஸ்தர் மறுமொழியாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என்னுடைய வேண்டுதலை கட்டளையிடவும் என்னுடைய விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவிற்கு விருப்பமாக இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்யப்போகிற விருந்திற்கு வரவேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய விண்ணப்பமுமாக இருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுடனும் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன்பு எழுந்திருக்காமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் கடும் கோபம் அடைந்தவனானான். ஆனாலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய நண்பர்களையும் தன்னுடைய மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன்னுடைய பிள்ளைகளின் எண்ணிக்கையையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் வேலைக்காரர்கள் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான். பின்னும் ஆமான் ராணியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்திற்கு ராஜாவுடன் என்னைத் தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை, நாளைக்கும் ராஜாவுடன் நான் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும்போது அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவனுடைய மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவிற்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாக ராஜாவுடன் விருந்திற்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாக தெரிந்ததால் தூக்கு மரத்தை செய்தான். எஸ்தர் அத்தியாயம் 6. அந்த இரவில் ராஜாவிற்கு தூக்கம் வராததினால் அவனுடைய ராஜ்யத்தின் நிகழ்வுகள் எழுதியிருக்கிற பதிவு புத்தகத்தை கொண்டுவரச் சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளர்களில் ராஜாவின் 2 அதிகாரிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு தீங்கு செய்ய நினைத்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவிற்கு பணிவிடை செய்கிற வேலைக்காரர்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடம் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் வேலைக்காரர்கள் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னைத் தவிர யாரை ராஜா கனப்படுத்த விரும்புவார் என்று தன்னுடைய மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனிதனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா அணிந்து கொள்ளுகிற ராஜ உடையும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவருடைய தலையிலே சூட்டப்படும் ராஜ கிரீடமும் கொண்டுவரப்பட வேண்டும். அந்த ஆடையும் குதிரையும் ராஜாவுடைய முக்கிய பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனிதனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனிதனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாக நீ சொன்னபடி ஆடையையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்தப்படியே செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் ஆடையையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலா வரும்படி செய்து, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனிதனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ துக்கப்பட்டு முக்காட்டிட்டுக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு விரைவாக போனான். ஆமான் தனக்கு நேர்ந்த எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவியாகிய சிரேஷுக்கும் தன்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரர்களும் அவனுடைய மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக துவங்கினீர், அவன் யூத குலமாக இருந்தால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் அதிகாரிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்திற்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். எஸ்தர் அத்தியாயம் 7. ராணியாகிய எஸ்தருடன் விருந்து உண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது, இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சை ரசம் பரிமாறப்படும் போது, ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராணியே, உன்னுடைய வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாரியை கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராணியாகிய எஸ்தர் மறுமொழியாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவிற்கு விருப்பமாக இருந்தால் என்னுடைய வேண்டுதலுக்கு என்னுடைய ஜீவனும் என்னுடைய மன்றாட்டுக்கு என்னுடைய மக்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொல்லும்படி நானும் என்னுடைய மக்களும் விற்கப்பட்டோம். ஆண்களும் பெண்களும் அடிமைகளாக விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவிற்கு உண்டாகும் நஷ்டத்திற்கு அந்த எதிரி உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராணியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், எதிரியும் பகைவனுமாகிய அந்த மனிதன் இந்த பொல்லாத ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவிற்கும் ராணிக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா கடும் கோபத்தோடு திராட்சை ரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு ஆபத்து நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராணியாகிய எஸ்தரிடம் தன்னுடைய உயிருக்காக விண்ணப்பம் செய்ய எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வரும்போது எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என்னுடைய கண் முன்னே இவன் ராணியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து வந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடினார்கள். அப்பொழுது ராஜசமூகத்தில் இருக்கிற அதிகாரிகளில் அற்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானுடைய வீட்டின் அருகில் நடப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் செய்த தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் கோபம் தணிந்தது. எஸ்தர் அத்தியாயம் 8. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதர்களின் விரோதியாக இருந்த ஆமானின் வீட்டை ராணியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜாவிற்கு முன்பாக வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கிய தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னும் எஸ்தர் ராஜாவினிடம் பேசி அவனுடைய பாதங்களில் விழுந்து அழுது, ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதர்களுக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் மாற்ற அவனிடம் விண்ணப்பம் செய்தாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்து ராஜாவிற்கு முன்பாக நின்று, ராஜாவிற்கு விருப்பமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவிற்கு முன்பாக நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாக இருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதர்களை அழிக்க வேண்டும் என்று அம்மெத்தாத்தாவின் மகனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீய எண்ணத்தோடு எழுதின கட்டளைகள் செல்லாமல் போகச் செய்யும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என்னுடைய மக்களின் மேல் வரும் தீங்கை நான் எப்படி பார்க்க முடியும்? என்னுடைய உறவினர்களுக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க முடியும் என்றாள். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராணியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர்களை தாக்க துணிந்தபடியால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் ராஜாவின் பெயரால் யூதர்களுக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போகச் செய்ய ஒருவராலும் முடியாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3 23 தேதியிலே ராஜாவின் எழுத்தர்கள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதர்களுக்கும் இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த தேசத்தில் பேசுகிற மொழிகளிலும் அந்தந்த ஜாதியார் பேசும் மொழியிலும் யூதர்களுக்கும் அவர்களுடைய தேசத்தில் பேசுகிற மொழிகளிலும் அவர்களுடைய சொந்த மொழிகளிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்ட பின்பு குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் வேகமாக ஓடுகிற குதிரைகள் மேல் ஏறி போகிற தபால்காரர்கள் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த நாடுகளில் இருக்கிற யூதர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் எதிரிகளாகிய மக்களும் தேசத்தை சேர்ந்தவர்களுமான எல்லோரையும் அவர்களுடைய குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று அழிக்கவும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதர்களுக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர்கள் தங்களுடைய பகைவர்களை பழிவாங்கும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரபலப்படுத்தப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின தபால்காரர்கள் ராஜாவின் வார்த்தையால் ஏவப்பட்டு விரைவாக புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இள நீளமும் வெள்ளையுமான ராஜ உடையும் பெரிய பொற்கிரீடமும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாக ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சுசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாக யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாக இருந்தது. யூதர்களுக்கு பயப்படுகிற பயம் தேசத்து மக்களை பிடித்ததால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் இணைந்தார்கள். எஸ்தர் அத்தியாயம் 9. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களின் பகைவர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே யூதர்களானவர்கள் தங்கள் பகைவர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாக முடிந்தது. யூதர்கள் அகாஸ்வேறு ராஜாவின் எல்லா நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு தீங்கை கொண்டு வர முயற்சி செய்தவர்கள் மேல் கைபோட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாமல் இருந்தது. அவர்களை பற்றி எல்லா மக்களுக்கும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் எல்லா அதிகாரிகளும் ஆளுநர்களும் பிரபுக்களும் ராஜாவின் நிர்வாகிகளும் யூதர்களுக்கு துணையாக நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாக இருந்தான். அவனுடைய புகழ் எல்லா நாடுகளிலும் பிரபலமானது. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவன் ஆனான். அப்படியே யூதர்கள் தங்களுடைய விரோதிகளை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று அழித்து தங்களுக்கு விருப்பமானபடி தங்கள் பகைவர்களுக்கு செய்தார்கள். யூதர்கள் சூசான் அரண்மனையிலும் 500 பேரை கொன்று அழித்து போட்டார்கள். அம்மெத்தாத்தாவின் மகனாகிய ஆமான் என்னும் யூதர்களுடைய எதிரியின் மகன்களான பர்சான் தாத்தா, தல்போன், அஸ்பாத்தா, பொராதா, அதலியா, அரித்தாத்தா, பர்மஷ்டா, அரிசாய், அரிதாய், வாய்சாதா ஆகிய 10 பேரையும் கொன்று போட்டார்கள். ஆனாலும் அவர்கள் கொள்ளையிடவில்லை. அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொன்று போடப்பட்டவர்களின் எண்ணிக்கை ராஜாவிற்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜா ராணியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர்கள் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 மகன்களையும் கொன்று போட்டார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ, இப்போதும் உன்னுடைய வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும், உன்னுடைய மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவிற்கு விருப்பமாக இருந்தால் இன்றைய நாளின் கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர்கள் நாளைக்கும் செய்யவும் ஆமானின் 10 மகன்களின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவிட வேண்டும் என்றாள். அப்படியே செய்யும்படி ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 மகன்களுடைய உடல்களையும் தூக்கி போட்டார்கள். சூசானில் இருக்கிற யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையடிக்க தங்களுடைய கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாக்கவும் தங்கள் பகைவர்களுக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய எதிரிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையடிக்க தங்களுடைய கையை நீட்டவில்லை. ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாறி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். சூசானிலுள்ள யூதர்களோ அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாக கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாறி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆதலால் மதில்கள் இல்லா ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை அனுப்புகிற நாளும் ஆக்கினார்கள். மொர்தெகாய் இந்த காரியங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் எல்லா நாடுகளிலும் உள்ள எல்லா யூதர்களுக்கும் கடிதங்களை அனுப்பி ஒவ்வொரு வருடமும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்களுடைய பகைவர்களுக்கு விலகி இளைப்பாறுதல் அடைந்த நாளாகவும் அவர்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் அனுசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் செய்தான். அப்பொழுது யூதர்கள் தாங்கள் செய்ய துவங்கியபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். அம்மெத்தாத்தாவின் மகனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதர்களுக்கெல்லாம் எதிரியாக இருந்து யூதர்களை அழிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் ஒடுக்கவும் பூர் எனப்பட்ட சீட்டை போடச் செய்தான். ஆனாலும் எஸ்தர் ராஜாவிற்கு முன்பாக போய் யூதர்களுக்கு விரோதமாக அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளையிட்டதால் அவனையும் அவனுடைய மகன்களையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். ஆகையால் அந்த நாட்கள் பூர் என்னும் பெயரால் பூரீம் எனப்பட்டது. அவன் அந்த கடிதத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளினாலும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளினாலும் தங்களுக்கு சம்பவித்தவைகளினாலும் யூதர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை ஒவ்வொரு வருடமும் அவைகளின் சரியான காலத்தில் கொண்டாடாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதர்களுக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்களுடைய சந்ததியினர்களுக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்களுடைய சந்ததியினர்கள் மேலும் தங்களுடைய மார்க்கத்தில் அமையப் போகிற மற்ற எல்லோர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த 2ஆம் கடிதத்தை உறுதிப்படுத்தும்படி அபியாயேலின் மகளாகிய எஸ்தர் என்னும் ராணியும் யூதனாகிய மொர்தெகாயும் பின்னும் மகா உறுதியாக எழுதினார்கள். யூதனாகிய மொர்தெகாயும் ராணியாகிய எஸ்தரும் யூதர்களுக்கு உறுதி செய்ததும் அவர்கள் உபவாசத்தோடும் அலறுதலோடும் அனுசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியினர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரிம் எனப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் அனுசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்திலுள்ள 170 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளை உடைய கடிதங்களை அனுப்பினான். இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரிம் நாட்களை பற்றின இந்த சம்பவங்களை உறுதிப்படுத்தினது. அது ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டது.